ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் மறைவார்த்தைகள் 60 தொடங்கி 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இதை பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானுடமகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போக நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, வாழ்வு தருபவர் இயேசுவே என்கிற மைய சிந்தனையை இன்றைய நாளின் 2 வாசகங்களும் நமக்கு சிந்தனைக்கு, இந்த நாளினுடைய வாழ்வாக்குவதற்கான ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு உத்தியாக நமக்கு தருகிற ஒற்றை வாக்கியம் வாழ்வு தருபவர் கிறிஸ்துவே. இன்றைக்கு 2 வாசகங்களையும் பார்க்கிற பொழுது, குறிப்பாக இன்றைக்கு இது 2வது வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, இயேசுவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகிற ஒரு சில கேள்விகள். வரலாற்றை பார்க்கிற பொழுது இயேசு வாழ்ந்த காலத்தில் நிறைய பேர் தங்களுக்கென்று சீடர்குலத்தை வைத்திருந்தார்கள். அதில் ஒருவர் தான் சீமோனுக்கோட சீடர்கள்லாம் இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவானுக்கு சீடர்கள் இருந்தார்கள். அதுபோல இயேசு ஆண்டவருக்கும் சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த சீடத்துவத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு முன்பாக பார்த்த மற்ற எல்லா குருக்களுமே தனக்கான சீடர்களை தன்னை நோக்கி வரும்படி அவர்கள் ஈர்ப்பார்கள், வரும்படி கட்டளையிடுவார்கள். ஆனால் இயேசுடைய இந்த சீடத்துவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. இந்த சீடருக்கு குரு கொடுக்கிற அந்த செய்தியானது வாழ்வு தருகிற செய்தியாக போய் சேர்கிறது. அந்த காலகட்டத்தில் பல குருக்கள் இருந்தாலும் கூட இயேசுவை நோக்கி பலரும் ஈர்க்கப்படுவதற்கு காரணம் ஒன்று, அவருடைய செயல்பாடு, அவருடைய வார்த்தை, அதையும் கடந்து அவருடைய உடல் வலிமை, அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு தூரம் எல்லா நிலைகளிலுமே ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்ட பார்வையோடு தன்னுடைய சீடகுலத்தை அவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறார். இதை கேட்டு பலரும் வந்தார்கள். அப்படின்னு பார்க்கிற பொழுது இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்கு மணிக்கணக்காய் காத்து கிடந்த கூட்டமெல்லாம் இருந்தது என்பதை நாம் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் தொடங்கி வருகிற மலைப்பொழிவில் வாசிக்கிறோம். அதே போல சமவெளி பொழிவு நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. உண்பதை மறந்து குடிப்பதை மறைந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டால் போதும், அவரை கண்டால் போதும் என்கிற நிலையிலே ஓடி வந்த கூட்டம் இன்றைக்கு இயேசு ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. என்ன கேள்வி என்று சொன்னால், இவருடைய பேச்சை, இந்த பேச்சை இன்னுமா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இனிமேல் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஒரு வெறுப்பினுடைய ஒரு வெளிப்பாடுதான். என்ன ஆண்டவர் பெருசாக சொல்லிட்டார் அப்படின்றதான் இன்றைக்கு வாசகத்தில் சொல்லப்படுகிறது. முந்தான நாள், நேற்று, எல்லாமே தொடர்ச்சியாக ஒரே பாரி பகுதிகள் தான் வரும். யோவான் நற்செய்தி இந்த அதிகாரம் முழுவதும், 6வது அதிகாரம் முழுவதுமே ஆண்டவர் தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் உணவாக பானமாக கொடுத்ததை தான் அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கும், கொஞ்சம் ஆழமாக சொல்லும். இன்றைக்கு இந்த வாசகங்களாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வருகிற பொழுது சீடர்களால் அதை ஜீரணிக்கவே முடியல. இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என் சதையை உண்டு, என் இரத்தத்தை குடிப்பவன் நிலையில்லாத அந்த நிலையான பேரின்ப வாழ்வை கொண்டுள்ளான் என்று சொல்லுகிறார். என்னுடைய இரத்தத்தை குடித்து என்னுடைய சதையை இரத்தத்தை உண்பவனுக்கு எப்போதும் இறப்பே இருக்காது. இது உங்களுடைய முன்னோர்கள் உண்ட உணவு போல அல்ல. அவர்கள் அதை உண்டார்கள், இறந்து போனார்கள். என்னுடைய சதையும் என்னுடைய இரத்தமும் உண்மையான உணவு, உண்மையான பானம் என்று திருப்பி திருப்பி உண்மை உண்மை என்று சொல்லி அதை அழுத்தி சொல்கிறார். இதை சீடர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கு மனித மாமிசத்தை உண்மது போல ஒரு பொருளை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு வேணா குருவானவர் திருப்பள்ளியில் சொல்லுகிற பொழுது, இது என்னுடைய உடல் என்று சொல்லுகிற பொழுது நாம் கடவுளுடைய உடலாக பார்க்கிற மனப்பக்குவம் வந்திருக்கிறது. இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லுகிற பொழுது, இது பலருக்காகவும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் என் இரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, தன்னை அறியாத ஒரு உணர்வு இயேசுடைய அந்த சிலுவையில் வழிந்தோடுகிற இரத்தத்தை நாம் கற்பனையாக நினைத்து பார்க்கிறோம், அல்லது மனக்கண் முன்பாக கொண்டு வந்து நம்மால் தியானிக்க முடிகிறது. இது இன்னைக்கு இருக்கிற நிலவரம். ஆனால் இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த காலத்தில் இது போன்ற ஒரு பார்வை இல்லவே இல்லை. இவங்க எல்லாருமே கடவுளை இயேசு ஆண்டவர் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அதான் பின்பகுதியில் வருகிறது. அவங்க எப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இவர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஒரு அதிசயமான காரியங்களை செய்வார், மற்ற சீடர்களை விட வித்தியாசமாக செயல்படுவார், மலையை நகர்த்துவார், கடலை அடக்குவார், அப்படியே இடியை நிறுத்துவார், அப்படிலாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இவருடைய வார்த்தை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியலை. அதனால்தான் அவர்கள் கேட்கிறார்கள், இவர் பேசுவதை இன்னும் நாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். அப்படின்னா மனித மாமிசத்தை உண்பது இன்னைக்கு நிலைமைக்கு இந்த கேனிபல்ஸ் அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அது இன்னைக்கு கூட ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்குடியின மக்கள் அப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சொல்லப்படுகிறது மாமிசத்தை, மனித உடலை, மனித கரியை உண்ணக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி, இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு இயேசு ஆண்டவர் சொன்ன காலகட்டத்தில் அதை பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லோரும் இயேசுவை விட்டு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் மீண்டுமாக சொல்கிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானுட மகனுடைய சதையை உண்டு அவரது இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வை பெறவே மாட்டீர்கள் என்று உண்மை என்கிற வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு சீடர்குலம் பிரிந்து போகிறது. ஒரு புரிதலற்ற தன்மை. நீங்கள் நினைக்கலாம், இதில் என்ன பெரிய தவறு இருக்குது, அவங்களுடைய புரிதல் சரிதானே என்று. மொத்தத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா, அந்த யூத மக்களுடைய இயேசுவை பின்தொடர்ந்து வந்த சீடர்கள் உண்மையிலே அறிவார்ந்த நிலத்தில் ரொம்ப குறைவான நிலையில் தான் இருக்கிறாங்க. திருப்பி திருப்பி கேட்குறாங்க, நீர்தான் நிறைமகன் என்பதற்கு எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக ஒரு காரியத்தை சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு பலமுறை சொல்லிட்டார், நோவாவை ஒப்பிட்டு சொல்லுகிறார், நீங்கள் இந்த கோயிலை இடித்து போடுவீங்க, மூணு நாள் இந்த கோயில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லுவார், நான் மீண்டுமாக உயிர் தழுவேன் அப்படிலாம் சொல்லுவார். அதெல்லாம் யாருமே காதில் வாங்கினது போல இல்லை. இதுக்கு மேலே எப்படி ஓப்பனாக சொல்ல முடியும்? இன்றைக்கி நம்ம பைபிள் நீங்கள் வாசிக்கும் போதே தெரியும். அதை விட ரொம்ப ஒரு கொடுமையான காரியம்னா, ராவுணவின் போது இயேசு ஆண்டவர் சொல்வார், என்னோடு சேர்ந்து இந்த கிண்ணத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறத கூட அவங்களால புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார்கள். இன்றிரவே இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதான் சொல்லுவார். சேவை கூவுறதுக்கு முன்னாடி மறுதளிப்பானுவார். எதுவுமே அந்த காதில் அவங்களுக்கு விழுகிறதே இல்லை. இது எல்லாம் 12 பேருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பெரிய அணியாக இருக்கிற அவர்கள் இதை புரிந்து கொள்ளவே இல்லை, அதை வாங்குகிற எண்ணத்திலேயே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசுவிடமிருந்து என்ன நல்ல காரியம் கிடைக்கும், அதை எப்படி நாம் லாபகப்படுத்தி கொள்ளலாம், பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் நினச்சாங்களே ஒழிய, அவர் எது சொன்னாலும் பெருசாக அதெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை. அவரை பற்றி சொல்கிற பொழுது, மீட்பை பற்றி சொல்கிற பொழுதுலாம் ஒன்றும் இல்லை. இவர்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் சொல்லப்படலாம், மெட்டீரியல் எக்ஸ்பெக்டேஷன் அவங்கள்ட்ட அதிகமாக இருந்துச்சு. கண் கூடாத விசிபிள் மிராக்கிள்ஸ் ஏதாவது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்ததுனால தான் அவர் மறைபொருளாக சொல்லக்கூடிய காரியங்களோ அல்லது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களை அவர் மீண்டுமாக முன்குறித்து சொல்கிற பொழுது அதையெல்லாம் கேட்கக்கூடிய சிந்தனை அவர்களுக்குள் இல்லை. தே ஹாவ் அ ஃபோக்கஸ். அவருடைய பார்வை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நான் இவரிடம் வந்திருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இதே மனநிலை இன்றைக்கும் நம்ம மக்கள்கிட்ட நிறைய பார்க்க முடிகிறது. கோயிலுக்கு நம்ம போகிற பொழுது நாம் தான் நமக்கு தேவையான காரியங்கள்லாம் தொடர்ந்து நாம் என்ன செய்கிறோம், ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று, பெட்டிஷனுக்கு மேலே பெட்டிஷனாக எழுதி அப்படியே கலெக்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த பெட்டிஷன் போய் சேர்ந்துச்சா, அதுக்கு என்ன பதில் கடவுள் தரப்போகிறாரு, அதுக்கெல்லாம் காத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலையே இல்லை. நம்முடைய கடமை கோயிலுக்கு போனோமா, கேட்க வேண்டியதை கேட்டுட்டு வருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா. நம்முடைய மனநிலையும் அன்றைக்கு இயேசுவோடு இருந்த அந்த சீடர்களுடைய மனநிலையும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தது. அவர்களுக்கு தேவையான காரியத்தில் மாத்திரம்தான் அவங்களுடைய கண்ணும் கருத்துமா இருந்துச்சு. நமக்கு என்ன கிடைக்கும்? நேத்து அவனுக்கு முடக்குவாதம் சரியா போச்சு, நேத்து அவனுக்கு பேச்சு கிடைச்சிச்சு, அன்னைக்கு அவனுக்கு தொழுநோய் சரியாச்சு, எனக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, எப்படி கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொண்டு சுகம் பெறுவது அல்லது வசதி வாய்ப்போடு வாழ்வது என்பதைத்தான் மறுபடியும் மறுபடியும் யோசிக்கிறார்களே ஒழிய, ஆண்டவருடைய இறப்பை பற்றியோ அல்லது இந்த இறப்பின் வழியாக கிடைக்க போகிற மிகப்பெரிய மாட்சியான அந்த உயிர்ப்பு வாழ்வை பற்றியோ யாருமே காதில் வாங்கலை. அப்போது நான் சொல்லுகிற வார்த்தைகளெல்லாம் உங்களோடு இருக்கிறது, நான் சென்ற பிறகும் என்னுடைய உடனிருப்பு உங்களோடு என்னாலும் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அந்த சிடுகுடைய நினைவுனா என்ன, நீ கூட இருந்தா என்ன, இல்லைனா என்ன, எனக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நீங்கள் உலகம் முடியவராக இருக்கிறத விடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவர் சொல்கிறது எதுவுமே புரிய மாட்டேனது. உலகம் முடியும் வரை என்னாலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது ஊனுடல் சார்ந்த ஒரு காரியம் அல்ல. அதைத்தான் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்து உயிர் வாழுகிற இந்த ஊனுடலுக்குள், என்னுடைய தந்தையின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நான் உணவாக வந்து வாழ்வேன் என்கிற செய்தியை இயேசு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அது அவங்களுடைய மனசில் சுத்தமாக ஏறாத ஒரு சூழ்நிலையில் பார்க்கிறோம். இவர்கள் ஊனியல்பு சார்ந்த ஒரு தளத்தில் இருக்கிறார்கள். இது ரெண்டுமே ஒத்தே போகாது, ஒரு ரெண்டும் ஒத்து போக மாட்டேன்னு. ஒன்று, இவங்க மக்கள் வந்து ஆவிக்குரிய தளத்துக்கு ஏறி தான் வரணுமே முடிய, இயேசு ஆண்டவர் ஊனியல்பு தளத்திற்கு இறங்கி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது அப்படின்ற வார்த்தையை சொல்லுகிறார். இறுதியாக ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுக்கிறார். அதான் மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய காரியம். என்ன வாக்குறுதி என்று சொன்னால், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை உங்களுக்கு கொடுக்கும், அதுதான் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை தான் அந்த மக்கள் புரிந்து கொள்ளாத சூழல். இன்றைக்கி நிறையா வாக்குறுதிகள் நம்ம பார்க்குறோம். நீங்கள்லாம் கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே அந்த திருமணத்தினைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. நாங்களும் வாக்குறுதி கொடுக்குறோம், என்ன சொல்கிறோம், உமக்கு பின்வரும் ஆயருக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா வாக்குறுதி கொடுக்குறோம். அப்புறம் துறவர வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவங்களும் வாக்குறுதி கொடுக்குறாங்க, கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் அந்த வாக்குறுதிகள்லாம் அவங்களும் தான் கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கெல்லாம் இப்போ தான் நம்மளாம் எலெக்ஷன் முடிச்சு நிற்கிறோம். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமான வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்களேன், நாங்கள் இவ்வளோ தருவோம், நாங்கள் இவ்வளோ தருவோம், அவங்க வீட்டுக்கு அந்த பொருளை கொண்டு வருவோம், இந்த பொருளை கொண்டு வருவோம், எல்லா வாக்குறுதி நிறையா கொடுக்குறாங்க. இன்றைக்கி அரசியல் தளத்தில் வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது, திருமண குடும்பங்களில் வாக்குறுதி கொடுக்குறோம், குருத்துவ வாழ்க்கையில் நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம், ஆன்மீக தலைவர்கள்லாம் இன்றைக்கி நிறையா வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு கிடைக்கும், நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் வாயிலிருந்து வருகிற வாக்குறுதிகள், நடக்கும் நடக்காமல் போகும். ஆனால் இயேசு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான வாக்குறுதி ஒன்றை கொடுக்கிறார் அந்த மக்களுக்கு. என்னவென்று சொன்னால், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரிகளே, இந்த வாழ்வுதரக்கூடிய ஆவியின் வல்லமை நிறைந்த வார்த்தையை நம்பாததினால்தான் அன்னைக்கு இயேசுவோடு இருந்த பல சிடுகள் கடந்து போனார்கள். இயேசு அந்த நேரம் பார்த்து தன்னுடைய சிடுகளை பார்த்து ஒரு என்ன கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், நீங்களும் என்னை விட்டு போகப் போகிறீர்களா என்று கேட்கிறார். பொய்யான எத்தனையோ இறைவாக்கினர்கள், எத்தனையோ குருக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பிக்கொண்டு, எத்தனையோ குருமார்கள் சொல்ல நம்பிக்கொண்டு இந்த மக்கள் எல்லாம் அவர்களை நோக்கி போகிறார்கள். நீங்களும் என்னை விட்டு போகப் போகிறீர்களா என்று கேட்கிறார். இன்றைக்கு உண்மைக்கு இருக்கிற ஒரு மரியாதையை விட போலிக்கு நிறைய மரியாதை இருக்குது. அதான் உண்மையும் கூட. இன்றைக்கி வந்து நாட்டு நடப்பில் நம்ம அதைத்தான் பார்க்குறோம். போலி என்பது அது ஒரு விதமான மாயை. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒருபோதும் போலியே இருந்ததில்லை. ஒரு மனக்கலக்கத்தோடு தான் இயேசு ஆண்டவர் இந்த கேள்வி தன்னுடைய சிடுகளை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போகிவிட போகிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சிடுகளுடைய சார்பாக இயேசு கேட்கிற பொழுது, சிடுகளுடைய சார்பாக பேதுரு இந்த வார்த்தை சொல்லுகிறார், யாரிடம் செல்வோ இறைவா, நிலைவாழ்வை தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நிறைய நேரங்களில் கோயிலில் இதை நாம் பாட்டாக பாடுவது உண்டு, அடிக்கடி கேட்ட வசனம்தான். அவர் அழகாக சொல்கிறார், வாழ்வு தருபவர் இயேசு கிறிஸ்து, நீ ஒருவர் மட்டுமே, உம்மை தவிர வேறொரு கடவுள் எங்களுக்கு இல்லை, நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம் என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தான் ஆண்டவர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இயேசுடைய இறப்புக்கு பிறகு இந்த வார்த்தையை முழுவதுமாக உள்வாங்கியதனுடைய வெளிப்பாடு தான். அவர்கள் எல்லிலடங்காத காரியம் காரியங்களை செய்திருக்கிறார்கள், நிறைய புதுமைகளை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பேதுரு செய்தாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புதுமை என்னவென்று சொன்னால், ஐனேயா என்பவருக்கு சுகம் கொடுக்கப்படுகிறது. அப்போ சொல்லுகிற பொழுது கூட அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறார். மீண்டுமாக தபித்தா என்கிற அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், தபித்தா நீ எழுந்துடு அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வல்லமையெல்லாம் பேதுருக்கு எப்படி கிடைத்தது, அல்லது பேதுருவோடு இருக்கிற சீடர்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் நம்பினார்கள். அவர் உலகம் முடியும் வரை என்னாலும் எங்களோடு இருக்கிறார், அவர் தருகிற ஆற்றலிலிருந்தால் ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதை இயேசு என்கிற நாமத்தினால் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு சிந்திக்க இறைவன் கொடுத்திருக்கிற இந்த நாளுடைய செய்தியாக கூட நான் இதைத்தான் பார்க்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, இந்த 12 திருத்தூதர்களிடமிருந்த இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு கட்டாயம் இன்றைக்கு காலத்தின் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு கொரோனா சீசனில் இருக்கிறோம், மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன், நாளைக்கு லாக்டவுன் போட போகிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் வாழுகிற பொழுது நமக்குள்ள பலவிதமான கேள்விகள்லாம் வரும், நம்பிக்கையில் ஒரு விதமான தளர்ச்சி இதெல்லாம் வரும். ஆனால் நாம் நம்ப வேண்டியது வாழ்வு தருபவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாதது தான், யாரும் யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், நாம் வந்த இடத்திற்கு திரும்பி போவோம் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், அது எப்போது என்பது கடவுளுக்கு மட்டுமா வெட்ட வெளிச்சமாக தெரியும். அப்போ இந்த சூழ்நிலையில் நம்பிக்கையில் ஆளப்பட்டு நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், எனக்கு உயிர் தருகிறவர், காக்கிறவர், என்னை கண் கொண்டு என்னை எப்போதும் நோக்குகிறவர் இறைவன்தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், வாழ்வு தருபவர் கிறிஸ்துவை என்கிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய நாவிலும் ஒழிக்கிற பொழுது இந்த 12 திருத்தூதர்களிடமிருந்த நம்பிக்கை நிறைந்த செய்தி நம்முடைய உள்ளத்திலிருந்து வரும். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலைவாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. ஆமேன். ஆண்டவர் அனைத்துலக நிறைவோம் கூட்டுவரும் மறுப்பறைகள்